சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள், வெற்றிகள் நம்மை தேடி வரும். மலர்ந்திருக்கின்ற இளங்குளிர் காலை பொழுதில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் உங்கள் செவிகளுக்கு இனிதே விருந்தளிக்கும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயினி செல்லத்துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13 திகதி வெள்ளிக்கிழமை 2019 ஆண்டு விகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆவணி திங்கள் 27 நாள். முகரம் 13.
இரு வரிகளால் பல பொருளை அடக்கி மதங்களை கடந்து மனங்களை மாசற்றதாக மாற்ற மறைக்கப்படக்கூடாத உலக பொதுமறைகளில் ஒரு குரலுடன் ஒரு குரல் இதோ.
இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து
தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாமல் இருந்தால் இயல்பாகும். பற்றுடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும்.
பாதத்தை மிகவும் இனிமையாக பாலும் தெரித்தேனும் கலந்து தந்தவர் தற்போது பிரிட்டனிலும் ஐரோப்பாவிலும் இசை கச்சேரிகளை நடத்தி வரும் எம் தாயகம் தந்த இசை மாமணி சங்கீத ரத்னம் நா ரகுநாதன் அவர்கள். தொடர்ந்து வரும் சங்கநாதத்தில் இவருடைய இனிமையான பாடல்களை கேட்கலாம்.
இன்றைய விடியல் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு விடியலாக அமைய வேண்டும் என்றும், இன்றைய வெற்றிகள் நாளையும் தொடர வேண்டும் என்றும் இறைவனை வேண்டி சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கின்றேன். இலங்கையின் தேசிய தலைவர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் சேர் பொன்னம்பலம் அருணாசலம். 1853 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 திகதி இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் மானிப்பாய் எனும் ஊரைச் சேர்ந்த பொன்னம்பலம் முதலியாருக்கும் செல்லாட்சி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். குமாரசுவாமி முதலியார் சேர்பொன் ராமநாதன் ஆகியோரின் சகோதரனாவார். இவரது தாய்மாமனான சேர் முத்துக்குமாரசுவாமியின் கண்காணிப்பில் இலங்கையின் தலைநகரான கொழும்பிலே வாழ்ந்தார். அதற்கமைய கொழும்பு ரோயல் கல்லூரியில் தனது கல்வியை தொடர்ந்த சேர் பொன்னம்பலம் அருணாசலம் 1870 ஆண்டு தனக்கு கிடைக்கப்பெற்ற ராணி புலமை பரிசிலை பெற்று லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கலைமாமணி பட்டம் பெற்றார். இதேவேளை சேர்பொன் அருணாசலம் அவர்கள் கணிதத்திலும் புராதன இலக்கியத்திலும் சிறந்த சித்திகளை பெற்று கல்வியில் வல்லமையுடையவராக வாழ்ந்தார். அதற்கமைய இங்கிலாந்தில் பரிஸ்டராகவும் திகழ்ந்த சேர்பொன் அருணாசலம் அவர்கள் 1875 ஆண்டு சிவில் சேவை உத்தியோகத்தில் சித்தி பெற்ற முதல் இலங்கையராகவும் நாடு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து 1913 ஆண்டு வரை அரசு சேவையில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்துள்ளார். முதலில் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் பணியாற்றிய சேர்பொன் அருணாசலம் அவர்கள் கண்டி காவல்துறை நீதிமன்றத்திலும் தொடர்ந்து இலங்கையின் பல பகுதிகளிலும் உள்ள நீதிமன்றங்களில் அலுவலராக பணிபுரிந்தார். மேற்குறித்த அனுபவங்கள் காரணமாக சேர்பொன் அருணாசலம் அவர்களுக்கு மட்டக்களப்பில் மாவட்ட நீதிபதியாக கடமையாற்றும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. தனது அனுபவங்களை திரட்டி சிவில் சட்ட சுருக்கம் எனும் நூலை எழுதினார். இந்நிலையில் 1888 ஆண்டு முதல் 1902 ஆண்டு வரை பதிவாளர் நாயகமாக பணியாற்றிய சேர்பொன் அருணாசலம் பல்வேறு நுணுக்கங்களுடனான குடிசன மதிப்பீட்டு முறையினை அறிமுகப்படுத்தினார். சேர்பொன் அருணாசலம் அவர்கள் கடந்த 1895 ஆண்டு தாயுமான சுவாமிகளின் பாடல்கள் சிலவற்றை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். மேலும் 1897 ஆண்டு மாணிக்க வாசகரினதும் தாயுமானவரினதும் பாடல்களை மொழிபெயர்த்தார். இதேவேளை ஆய்வுகளும் மொழிபெயர்ப்புகளும் என்னும் நூலையும் கட்டுரை தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார். இதைத் தவிர திருக்கோவையர், கல்லாடம், திருமுருகாற்றுப்படை, ஞானாசிவட்டம், புறநானூறு என்பவற்றிலிருந்தும் மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளார். இந்நிலையில் 1913 ஆண்டு தனது 60 வயதில் சேர்பொன் அருணாசலம் அவர்கள் அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். இவரது அரசாங்க சேவையை பாராட்டி 5 ஜோர்ஜ் மன்னர் ஃபேங்கிங் ஹோம் அரண்மனையில் வைத்து இவருக்கு சேர் பட்டம் வழங்கினார். அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற சேர்பொன் அருணாசலம் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்குள் நுழைந்தார். எனினும் தமிழர்களின் அடையாள அரசியலில் சேர்பொன் அருணாசலம் அவர்களின் ஆளுமையை முழுமையாக பெற முடியவில்லை. இலங்கை வரலாற்றில் பல்வேறு பதவிகளை வகித்து மக்களின் வாழ்க்கை எழுச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய இலங்கையின் தேசிய தலைவரான சேர்பொன் அருணாசலம் அவர்கள் 1924 ஆண்டு ஜனவரி மாதம் 9 திகதி தனது 71 வயதில் இறையடி சேர்ந்தார். இந்நிலையில் சேர்பொன் அருணாசலம் அவர்களின் தேசிய செயற்பாட்டிற்கு கௌரவம் அளிக்கும் வகையில் கடந்த 1930 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3 திகதி அரசாங்க சபை மைதானத்தில், அதாவது தற்போதைய ஜனாதிபதி செயலகத்தில், சேர்பொன் அருணாசலம் அவர்களின் வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது. சேர்பொன் அருணாசலம் அவர்களின் உருவப்படங்கள் கொழும்பு ரோயல் கல்லூரி, சமூக சேவைகள் சங்கம் என்பவற்றில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பேராதனை பல்கலைக்கழக மண்டபத்தில் சேர் பொன் அருணாசலம் அவர்களின் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. சேர் பொன் அருணாசலம் அவர்களின் பிறந்த தினம் நாளை. எனவே சேர் பொன் அருணாசலம் அவர்களின் நினைவாக அவரின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு கேட்டீர்கள். நன்றி. தொடர்ந்தும் சங்கநாதத்தின் இன்றைய அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மோடு இணைந்து கொள்பவர் மெல்பேர்னில் இருந்து லிச்சு.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு லிச்சுவின் அன்பான காலை வணக்கம். யார் ஒருவர் தினம்தோறும் திருநீறு அணிகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நல்லதும் அவர்களுடைய குறிக்கோளான வாழ்க்கையை வந்தடையும் என்பது நம்பிக்கை. மங்களப் பொருட்களில் ஒன்றாகிய திருநீற்றை தினமும் நம் நெற்றியில் இடும்போது அது பலவிதமான நன்மைகளை நமது அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. கையில் திருநீற்றை வைத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற பதிகத்தை பாடி பாண்டிய நாட்டு மன்னனை வெப்பு நோயிலிருந்து மீட்டெடுத்த திருஞான சம்பந்த பெருமானை பற்றி எல்லோரும் அறிந்ததே. திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு தந்தருளிய பதிகத்தை அல்லது நமக்கு தெரிந்த வேறு ஏதாவது ஒரு பதிகத்தை ஒரு மனதோடு சொல்லி நம் உடலில் இட்டுக்கொண்டால் நோய்கள் படிப்படியாக குறையும் என்பதும் மிக ஆழமான நம்பிக்கைதான். திருநீற்றை நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் உடலில் இட்டுக்கொண்டு வந்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் சுத்தமானதாகவும் நேர்த்தியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. காலையில் எழுந்து நீராடிய பின் மனதை ஒருமுகப்படுத்தி கடவுளை வணங்கி திருநீற்றை ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் என்று மூன்று விரல்களாலும் சேர்த்தெடுத்து முழு நெற்றியிலும் கழுத்திலும் நெஞ்சிலும் கைகளிலும் கைமூட்டுகளிலும் அணிந்து கொண்டார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த பகுதிகளாகிய நெத்தி, கழுத்து, நெஞ்சு ஆகிய பகுதிகளில் நம் விரல்கள் அன்றாடம் அழுத்தும் போது அது நம் உடலுக்கு நல்ல அதிர்வலைகளை சேர்க்க உதவி புரிவதோடு தெய்வீக தன்மையையும் மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் வசீகரமான தோற்றத்தையும் தருகிறது. கைமூட்டுகளில் திருநீறு அணிவதனால் அங்கே தேங்கி இருக்கும் அசுத்த நீரை உறிஞ்சி வெளியே எடுக்கிறது. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் நம் உடலும் ஒரு நாள் சாம்பலாகி மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். ஆகவே நாம் வாழும் போது நம் மனதில் உள்ள அர்த்தமற்ற பயனற்ற குணாதிசயங்களாகிய பிடிவாதம், அகந்தை, தற்பெருமை, சுயநலம் ஆகிய சில குணங்களும் ஒரு நாள் நம் உடலோடு சாம்பலாகி மண்ணோடு மண்ணாகிவிடும் என்பதை நம் நெற்றியில் இட்டு கொள்ளும் திருநீறு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நம் முன்னோர்கள் நமக்காக மிகவும் அர்த்தமுள்ள விஷயங்களை நாம் பயன்பெறுவதற்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நமது வாழ்க்கை முறை இப்போது மிகவும் மாறியிருப்பதால் நாம் இவற்றை முழுமையாக கடைபிடிக்க முடியாதிருக்கிறோம். உடலில் ஏற்படும் சில உபாதைகளுக்கு இது கூட நம் புலனுக்கு எட்டாத ஒரு சிறிய காரணமாகவும் அமைந்திருக்கிறது. நன்றி.
மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே ஆலவாயன் திருநீரே திரு ஆலவாயன் திருநீரே நீரு எம் துயர் தீர்ப்பது நீரு
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினரின் அறிவித்தல் ஒன்று. இவ்வருடமும் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் ஒழுங்குபடுத்தும் தமிழ் செயலமர்வு 2019 எதிர்வரும் அக்டோபர் மாதம் 12 நேரம் காலை 8:45 தொடக்கம் மதியம் 12:30 வரை. இடம் ஆங்கரேஜ் பார்க் ஸ்கூல், இலக்கம் 16 ஷேன் கிரிஷ், பாக்கராங்க, ஆக்லாந்து. ஒழுங்குபடுத்தலை இலகுவாக்கும் பொருட்டு இந்த செயலமர்வில் பங்கு பெற விரும்பும் மாணவர்கள் பிள்ளைகள் தயவுடன் உங்கள் பெயர் விவரங்களையும் வயதையும் முன்கூட்டியே அறிய தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பதிவு முடிவு திகதி 10/10/2019. தொடர்புகளுக்கு திரு விஜயகுமார் 0212023446625, திரு சிங்கவரோதயன் 0217605515, திருமதி பவித்ரா 0223401426, பிரசன்னா 0211243341. நன்றி. நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம்.
வணக்கம். தாயகத்தில் வரும் 16/9/2019 அன்று நடக்கவிருக்கும் எழுகதமிழ் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களால் மக்களுக்காகவே எங்களுக்காக நாங்களே என்று இல்லாவிட்டால் எப்போது உறக்கச் சொல்வோம், இழந்த உரிமையை மீட்டெடுக்க ஒன்றுபடுவோம் என்று அணிதிரளப் போகும் எழுகதமிழ் நிகழ்வுக்கு நாங்களும் கரம் கொடுத்து ஆதரவு தெரிவித்து 15/9/2019 அன்று நியூசிலாந்தில் ஒக்லாந்து மாநகரில் அணிதிரள்வோம். எழுகதமிழ் பேரணி, இடம் அயோட்டியா ஸ்கொயர், குயின் ஸ்ட்ரீட், ஆக்லாந்து. காலம் 15/9/2019 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 தொடக்கம், பிற்பகல் 4 வரை. எழுகதமிழ் ஏற்பாட்டு குழு, நியூசிலாந்து. நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து சங்கநாதத்தில் கோலம் போட வருகின்றார் செல்வி பூஜா ரமேஷ்குமார் அவர்கள்.
கோலம் அழகான அலங்கார வடிவமைப்பாகும். அது புள்ளிகள், கோடுகள், கோணங்கள், வட்டங்கள், சுழிகள், நெளிகள், பின்னல் என்பன கோலங்களாக அமைந்த ஒரு சித்திரக்கலை. பழங்கள், பூக்களின் ஓவியங்களையும் இடையிடையே வைத்து அழகு செய்வதும் உண்டு. இவை தவிர வண்ணத்து பூச்சி, பறவைகள், மிருகங்கள், மீன்கள், சூரிய சந்திர வடிவங்களை எழுதியும் அலங்கரிப்பர். அவ்வமைப்பு மனிதனது பிரபஞ்ச ஒற்றுமையை எடுத்து காட்டுவதாகும். கோலம் போடுவதிலும் ஒரு கைவண்ணம் உண்டு. தத்துவம், சமயம் ரீதியாக போடப்படும் கோலங்கள் கை எடுக்காது முடிவு வரை எழுதுதல் வேண்டும். அக்கோலங்கள் தொடக்கம் முடிவு தெரியாதவை. கோலம் வரவேற்பு, அழைப்பு, சிற்றுயிர்கள் உள்பட அழைப்பு, இந்து இல்லம் என்பதற்கான அடையாளமாகும். அழகு, அலங்காரம், தத்துவம், மந்திரம், சமயம், செல்வம் என்பவற்றை பிரதிபலிக்கும் நோக்கம் உடையதாகும். கோலங்களில் அருமுக்கோண கோலம் முக்கிய இடம் வகிக்கிறது. இது சண்முக கோலம் எனப்படும். இக்கோலம் 12 புள்ளி கோலமாகும். பெண்கள் கைவந்த புள்ளி கோலமாக எண்ணாலும் மிளிர்வது. இந்த அருமுக்கோண கோலமே தெய்வ இயந்திரங்களிலும் எழுதப்பெறும். கிரகங்களுக்கும் நாட்களுக்கும் உரிய கோலங்கள் உண்டு. அந்தந்த தினங்களுக்குரிய கோலம் எழுதி உரிய கிரகத்தை வணங்கின் சகல சம்பத்தும் வெற்றியும் புகழும் கலைகளில் தேர்ச்சியும் கிட்டும். சாதாரணமாக வீட்டு வாசலில், சுவாமி அறையில் இடப்படும் கோலம் அரிசிமா கோலமாகும். சில குறிப்பிட்ட கோலங்கள் அளவு பிரமாணப்படி மந்திர கோடுகளால் செம்மன் காவிப்பொடி, பச்சிலை மூலிகை பொடி, மஞ்சள் மா, குங்குமம் என்பன சேர்த்து போடப்படும். அத்தகைய கோலங்கள் தெய்வத்தன்மை பெறுகின்றன. சாதாரணமாக கோலம் அழியக்கூடாது என்பர். ஆயின் குழந்தை அழிப்பதையும் சுவாமி ஊர்வலம் அழிப்பதையும் மழை அழிப்பதையும் நல்ல சகுனமாக கொள்வர் நாட்டு மக்கள். கோலங்களில் ஒன்றான ரங்கோலி அழகான அற்புதமான கண்கவர் கலை. பலவித அழகு வடிவங்கள் பலவித வண்ண பொடிகள் கொண்டு எழுதப்படுவது. அது கம்பளம் விரித்தது போல் கிடக்கும் வியக்கத்தக்க காட்சி. மாக்கோலம் போலல்லாது வெறும் அழகு கூட்டுவதற்காக போடப்படும் கண்ணுக்கு ஒரு கலை விருந்து. உண்மையில் அது ஒரு மங்கள தோற்றமே. புள்ளிக்கோலம் மாவினால் புள்ளிகளை என் கணக்கில் இட்டு கோடுகளால் பொருத்தி எழுதுவதாகும். இக்கோலங்களை இலகுவாக போட முடியும். இப்புள்ளி கோலமும் கோட்டு கோலங்களாகவும் வண்ண ஓவியங்கள் பதிவு செய்த கோலங்களாகவும் கண்ணை கவர்வதாகும். பண்டு தொட்டு வாசலில் கோலமிடுதல் தமிழரது பண்பாட்டு கலை அம்சமாகும். சீவக சிந்தாமணி, ஆண்டாள் பாசுரம், பெரியாழ்வார் திருமொழி, பெருங்கதை போன்ற இலக்கியங்களில் வாசலிலும் மனவரையிலும் கோலங்கள் எழுதிய செய்திகள் பல உண்டு. காலத்தில் மூலிகைகள், மருதாணி பொடி, பல நிறம் உடைய வாச மலர்கள் போன்ற உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பொருள்கள் கொண்டு ரிஷி பத்தினிகள் ஆசிரம வாசல்களில் கோலம் போட்டதாக வரலாறுகள் கூறும். அது உடல் நலம், அறசிந்தனை ஆகியவற்றை கொண்ட ஒரு வடிவமைப்பாகும். தமிழ்நாட்டில் நித்தமும் கோலம் எழுதுவதை மரபாக கொண்டுள்ளனர். சூரிய உதயத்தின் முன் முற்றம் வீடு பெருக்கி வாசலில் கோலம் போடுதல் ஒரு குடும்ப பெண்ணின் நாளாந்த கடமையாகும். கோலத்தின் செல்வாக்கு யாழ்ப்பாணத்தில் பரவிய போது தினமும் கோலமிடும் வழக்கம் பெரும் அளவில் நடைமுறைப்படுத்தவில்லை எனலாம். ஆயின் விசேஷ சமயக்கிரியைகள், பண்டிகைகள், திருமணம், வரவேற்பு வைபவங்களின் போது மா கோலம் போடுவர். மார்கழி மாதம் கோலம் முக்கிய இடம் வகிக்கும். இதன் தொடர்ச்சியை கேட்க அடுத்த வாரம் வரை காத்திருங்கள்.
ஜமால் காஸ்கூகி படுகொலை தொடர்பான இரகசிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கொஞ்சம் மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அறிக்கை அப்படி இருக்கின்றது. ஜமால் காஸ்கூகி கடந்த 2 அக்டோபர் மாதம் 2018 துருக்கி தூதரகத்தில் வைத்து கொல்லப்பட்டார். இவர் எப்படி கொல்லப்பட்டார் என்கின்ற இரகசியங்கள் ஸ்கை நியூஸில் வெளியாகி இருக்கின்றது. இந்த இரகசியங்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 100 அறிக்கையில் வெளியாகி இருக்கின்றன. அந்த சம்பவமும் படுகொலையும் நடைபெற்ற பொழுது அதை துருக்கியினுடைய உளவு பிரிவினர் தூதராலயத்தில் பொருத்தியிருந்த ஒரு ஒலி வாங்கி மூலமாக அந்த தகவலை எடுத்து உலக தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். உலக தலைவர்கள் எல்லாம் கேட்ட அந்த செய்தி இப்பொழுது உலக மக்கள் கேட்கும்படியாக பரவியிருக்கின்றது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஜமால் காஸ்கூகி தன்னுடைய திருமணம் தொடர்பாக, அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர், சவுதி அரச குடும்பத்திற்கு எதிராக எழுதியவர், அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை நிருபராக இருந்தவர், தன்னுடைய சவுதி மனைவியை விவாகரத்து செய்து துருக்கி மனைவியை விவாகம் செய்ய வந்த வேளையில் துருக்கியில் இருக்கின்ற இஸ்தான்புல் நகரில் அமைந்திருக்கின்ற கொன்சலேட்டர தூதராலயத்திற்கு தன்னுடைய விவாகம் தொடர்பான படிவங்களை மாற்ற சென்ற வேளை கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்பட்ட பொழுது கடைசியாக சொன்ன வாசகம், எனது வாயை அடைக்காதீர்கள், எனக்கு ஆஸ்துமா நோய் இருக்கின்றது என்று அலறியதுதான் அவர் சொன்ன கடைசி வாசகம் என்று ஸ்கை நியூஸ் தகவல் தருகின்றது. என் கழுத்தை ஏன் திருகுகிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது அவர் கதை முடிந்து விடுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய கொன்சலேட்டர தூதராலயத்திற்குள் அவர் நுழைந்து 20 அவருடைய கதை முடிக்கப்பட்டு விடுகின்றது. அவர் உள்ளே வருவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக அவரை கொல்வதற்காக காத்திருந்த குழுவிலே டாக்டர் சலா முகமட் அல்டு பைக்கி என்பவர் பேசிய உரையாடலும் வெளியாகி இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், தான் எத்தனையோ சடலங்களை வெட்டியிருக்கின்றேன், ஆனால் உடம்பு கணக்கணப்பாக கொதித்து கொண்டிருக்கின்ற சடலத்தை இதுவரை நான் வெட்டியதாக அனுபவம் இல்லை, இருப்பினும் இதை நான் கச்சிதமாக செய்வேன் என்று கூறி தன்னுடைய காதில் கேட்டுக்கொண்டிருந்த பாடல் கேட்கின்ற கருவியை கலற்றி வைக்கின்றார். அதன் பின்னர் எனக்கு காப்பி தாருங்கள் என்று கேட்டு சிகரெட்டையும் பற்றுகின்றார். ஜமால் காஸ்கோக்கி கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய உறுப்புகள் படிப்படியாக வெட்டப்படுகின்றன. வெட்டப்பட்ட உறுப்புகள் பிளாஸ்டிக் பையில் போடப்பட்டு பின்னர் பெரிய சூட்கேஸில் அடைக்கப்படுகின்றது. அந்த சூட்கேஸுடன் கொலைக்குழு சவுதி அரேபியாவினுடைய கொன்சலேத்தர தூதராலயத்தில் இருந்து வெளியேறி செல்கின்றது. இது இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற தகவல். ஜமால் காஸ்கோக்கி சவுதி தூதராலயத்திற்கு வரலாமா என்று கேட்ட பொழுது சவுதியினுடைய கொன்சலேத்தர தூதுவர் அவருக்கு ஒரு திகதியை வழங்குகின்றார். அந்த திகதியில் அவர் வருவதற்காக காத்திருக்கின்றார்கள். அந்த நேரம் சுமார் 16 பேர் கொண்ட ஒரு குழுவினர் சவுதி அரேபியாவிலிருந்து அவசரமாக கொன்சலேத்தர தூதராலயத்திற்கு வருகின்றார்கள். அதன் பின்னர் அவர் தூதராலயத்தில் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதுவரையான தகவலாக இருக்கின்றது. இந்த கொலைக்கு உத்தரவிட்டது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆக இருக்கலாம். எனவே அவரை விசாரிக்க வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதமே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை பிரிவு கூறியிருக்கின்றது. ஆனால் இளவரசர் தனக்கு இதில் தொடர்பில்லை என்று இந்த சம்பந்தப்பட்ட அவருடைய கையாட்களை அடைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு நாட்டினுடைய தூதராலயத்திலே ஒரு நிருபரை இவ்வளவு தூரம் மோசமாக கொன்று அவருடைய சடலத்தை கூட இல்லாமல் செய்துவிட்ட பின்னதாக உலகத்திலே ஒரு சட்டம் இருக்கின்றது. ஒரு நாட்டு தூதராலயத்திற்கு உள்ளே இன்னொரு நாட்டினுடைய படைகள் செல்ல முடியாது. அப்படியான ஒரு அனுமதியற்ற சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை சவுதி அரசை தவிர வேறொருவர் இன்னொரு நாட்டு தூதராலயத்திற்குள் இத்தகைய செயலை செய்ய முடியாது. இதுதான் இப்பொழுது சர்வதேசம் சந்தித்திருக்கின்ற சிக்கல். உலக நாடுகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன என்ற கேள்விக்கு இந்த மோசமான கொலையை விட வேறொரு உதாரணம் தேவையில்லை என்பது கவலை தரும் ஒரு விடயமாகும். உலக அரசுகள் எங்கு செல்கின்றன, யாருக்கு நீதி போதிக்கின்றன என்று ஒரு சாதாரண ஏழையினுடைய குரல் இந்த உலகில் அம்பலமேறாத குரல் என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது. இது டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.
இத்தோடு சங்கநாதத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை செவிமடுத்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் எமது நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஒலிக்கச் செய்யும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த ஒலிபரப்பான இன்ப தமிழொலி வானொலி குழுமத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாட்சாயினி செல்லத்துறையின். நன்றி நேயர்களே.